வணக்கம். உங்களுக்கு
வணக்கம்.
உங்கள் தந்தையின் கனவுப்படி நீங்கள் ஐஏஎஸ் அதிகாரி ஆனீர்கள் என்று ஒரு பேட்டியில் குறிப்பிட்டுள்ளீர்கள். உங்கள் கனவு என்னவாக இருந்தது ஐஏஎஸ் ஆபீசர் ஆவதற்கு?
என்னுடைய கனவு நல்ல ஒரு படைப்பை உருவாக்க வேண்டும், எழுத்தாளராக வேண்டும் என்றால்தான்.
இப்ப இந்தியாவின் அதி உயர் பதவின்னு சொல்லப்படுறது ஐஏஎஸ் பதவி. அந்த பதவியில் நீங்க இருந்து நிறைய காரியங்கள் செஞ்சிருக்கிறீங்க, ஒரு நேர்மையான அதிகாரி என்ற பெயரெல்லாம் வாங்கியிருக்கிறீங்க. ஆனா வந்து நீங்கள் தீண்டத்தகாதவர் என்ற ரீதியிலேயே அரசால் அல்லது அரசு அதிகாரிகளால் நடத்தப்பட்டீர்கள் அப்படின்னு ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்கிறீங்க. அப்படி என்ன நொந்து போற மாதிரி என்ன நடந்துன்னு சொல்லுங்களேன்.
அதாவது தீண்டத்தகாதவர், தலித் அதிகாரி அப்படிங்கிற முறையில நான் நடத்தப்பட்டது அப்படிங்கறதுன்னு நான் குறிப்பிட்டிருக்க மாட்டேன். பொதுவா அரசு துறையில ஒவ்வொரு அதிகாரிக்கும் ஏதாவது ஒரு வகையில காட்பாதியாக இருக்காங்க. அவங்க அந்த சாதியை சேர்ந்தவங்களாகவோ அரசியல்வாதியாகவோ இருக்காங்க. பொதுவாக தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நல்ல பதவிகள் கொடுக்கறது இல்லை, விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனாலும் எந்த விதிவிலக்கும் அரசாங்கத்தினுடைய நிதித்துறை செயலாளராகவோ அல்லது உள்துறை செயலாளராகவோ ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அதிகாரி வர முடியாமல் இருப்பது என்பது ரொம்ப ஆச்சரியத்துக்குரிய விஷயமாகவும் கவனத்துக்குரிய விஷயமாகவும் இருக்கிறது என்பதுதான் நான் குறிப்பிட்டிருக்கேன்.
அது ஜாதிய ரீதியாக அப்படியான உயர் பதவிக்கு வர விடலங்கிற மாதிரி படுதா அல்லது வந்து?
கண்டிப்பா. ஏன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு வேண்டாம், என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு வேண்டாம். இந்த 60 ஆண்டுகளாக ஒருவர் கூட அந்த பதவியை அலங்கரிக்கவில்லை என்றால் அது என்ன என்று அரசு விளக்க வேண்டாமா? இதுதான் என்னுடைய.
இப்ப பொதுவாக வந்து எண்ணிக்கையில் குறைவானவர்கள் இருக்கும்போது அந்த மாதிரியான உயர் பதவிகள்ல வர்றதெல்லாம் கொஞ்சம் அபூர்வமா இருக்கிறது வந்து சகஜம் தானே இல்லையா? அப்படி இல்லையா?
எண்ணிக்கையில குறைவாக எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு பேட்ச்லயும் 2 பேர் இருக்காங்க, 2 பேரோ 3 பேரோ டிபெண்ட்ஸ் வந்து வேகன்சிஸ் காலி இடங்களை பொறுத்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 1 வருடம் 2 வருடம் இல்ல, இந்த 69 வருடங்களாகவே இப்படி இருக்குன்னா இன்னொன்னு வந்து அது வந்து முக்கியமான துறைகள் வந்து வேற எதுக்கும் இல்ல, அதாவது நிதி ஒதுக்கீடு சம்பந்தமான எந்தெந்த துறைக்கு எவ்வளவு இருக்கலாம், ஆதி திராவிடர்களுக்கான நிதி ஒதுக்கீடு எவ்வளவு இருக்கணுங்கிறதுக்கும் எவ்வளவு இப்போ இருக்குதுங்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும்போது ஒரு தலித் அதிகாரி அதுல போய் உட்கார முடியலங்கிறது அது ஒரு கோயின்சிடன்ஸ் சொல்றீங்களா? இன்னொன்னு வந்துட்டு உள்துறையை பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை கையாள வேண்டிய ஒரு துறை, அந்த துறை மூலமாக அதிக அளவிலே போராட்டங்களிலே ஈடுபட்டு வரும் தாழ்த்தப்பட்ட மக்களை அடக்குவதற்கும் எடுக்குவதற்கும் அந்த துறை இருக்கிறதுனா அந்த துறையில ஒரு தலித் அதிகாரி உட்காராம இருக்கிறதும் என்ன சொல்றது, கோயின்சிடன்ஸ்க்கு தமிழ்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் தானா அது? நீங்க கேட்கறது இப்படி ஒரு கேள்வி கேட்கறது வந்து ஒரு பொது சம்பந்தமான ஒரு புரிதல் அடிப்படையில நீங்க கேக்குறீங்க. பட் இதுல உள்ள ஆழ்ந்து நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறத நம்மளால நிச்சயமா கண்டுபிடிக்க முடியும்.
ஆனா ஒரு காலகட்டத்துல வந்து இப்ப பெண்கள் உயர் அதிகாரிகளாக வர்றது அல்லது காவல்துறை எடுத்துக்கிட்டா கூட பெண் உயர் அதிகாரிகள் எல்லாம் வந்து இருந்தது கிடையாது. ஒரு காலப்போக்கில் இப்ப சமீப காலத்துல வந்து அப்படியான ஒரு மாற்றம் வந்து நிகழ்ந்துகிட்டு இருக்கு. அது மாதிரியான ஒரு மாற்றம் இதில் ஏற்படும் அல்லது ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா அல்லது வந்து சுத்தமா வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்களா?
நிச்சயமா, நிச்சயமா.
புரியல, என்ன சொல்றீங்க நிச்சயமானா?
அதாவது பெண்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களாக உருவானதே எம்ஜிஆர் காலத்துலதான். அவர் தான் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து கலெக்டரா போச்சு. அதுக்கு முன்னாடி இருந்த லேடி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கலெக்டர் ஆகாமலே போயிட்டாங்க, மேல வந்துட்டாங்க ப்ரமோஷன். ஆனா எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல சாந்தாசீலா நாயர், சந்தர் மேட்டா, கரியாலி, ஜெயந்தி இப்படின்னு எல்லாருக்குமே அந்த மாவட்ட ஆட்சி ஒரு கட்டத்துல 6-7 பேர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களா பெண்கள் இருந்த காலகட்டம் எம்ஜிஆர் காலத்துல. அதுக்கப்புறமா வந்துட்டு ஹெல்த், சோசியல் வெல்ஃபேர் இப்படிதான் லேடிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. பிறகு வந்து என்ன ஆச்சுன்னா உள்துறை முக்கியமான துறைகள் எல்லாத்துக்குமே இண்டஸ்ட்ரீஸ் இப்படியெல்லாம் கூட பெண்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த மாற்றம் தாழ்த்தப்பட்டவர்கள்ங்கிற பத்தியில இன்னும் வரல அப்படிங்கறதா நிச்சயமா நீங்க சொல்றதை ஆமோதிச்சு நிச்சயமானு சொன்னேன்.
இது எஸ்பிஎஸ் தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் உரிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதெல்லாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் மிக விரைவில் ஆஸ்திரேலியா வருகை தரவிருக்கும் தமிழ்நாட்டின் தலித் எழுத்தாளர் சிவகாமி ஐஏஎஸ். தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட தலித் சமூகத்தை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளில் முதல் பெண் அதிகாரியாக தெரிவு செய்யப்பட்டவர் சிவகாமி ஐஏஎஸ். இந்தியா பொறுத்தளவில் தேசத்தை கட்டி எழுப்புறதுல இப்போ அம்பேத்கரை சொல்லலாம், ஜெகஜீவன் ராம சொல்லலாம், அப்படி வந்து பெரிய தலைவர்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி கூட இப்போது என்ன சொல்கிறது, ரிகக்னைஸ், அதாவது அங்கீகரிக்குது. பிரதமர் மோடி அவர்கள் கூட அம்பேத்கரை வந்து உயர்த்தி பிடிக்கின்ற ஒரு பிரதமர்களில் ஒருவராக இருக்கிறார். அப்படியெல்லாம் வந்து அவர்கள் புறக்கணிக்கப்படுவதான ஒரு பார்வையை வந்து பாரதிய ஜனதா கட்சி முன்வைக்கிறதில்லை. ஆனால் ரோஹித் வெமுலா அந்த தற்கொலை சம்பந்தமான இதில் பாரதிய ஜனதா கட்சியின் அரசு வந்து தலித்துகளுக்கு எதிராக நடந்து கொள்கிறது, அந்த பிரச்சனையை வந்து ஒரு மேல் ஜாதி கீழ் ஜாதிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்குதுங்கிற மாதிரியான ஒரு பார்வையை நீங்கள் முன்வைக்கிறீங்களே, அதை எப்படி நியாயப்படுத்துவீங்க?
நியாயப்படுத்தலை. அதாவது என்னன்னா, குட்டி குட்டி வந்து உறவு தாய் பகை, அல்லது தாய் உறவு குட்டி பகை, இப்படியெல்லாம் வந்து நம்ம ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி அம்பேத்கரை உறவு கொண்டாடுறவங்க அவர் என்ன பிரச்சனைகளை முன்னெடுத்தாரோ அந்த பிரச்சனைகளுக்கு விரோதமா இருக்கிறது வந்து ஒரு ஏமாற்று செயலா தான் நான் பாக்குறேன். இந்த அங்கீகாரம் என்பது எல்லாமே அவர் தலைவர் தான், உயர்ந்தவர் தான், அவரை போல இல்ல, அப்படி எல்லாம் கொண்டாடுறது வந்து அவர் தூக்கி பிடிச்ச கொள்கைகளையோ அல்லது அவர் முன்னெடுத்த லட்சியங்களையோ பின்பற்றாமல் அப்படி பேசுவது எந்த அளவுக்கு சரியா இருக்கும்? அதனால என்ன பிரயோஜனம்? அவருக்கு தான் என்ன பிரயோஜனம்? அம்பேத்கருக்கு தான் அது பெருமையா? அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் அது வந்து நன்மையை செய்யக்கூடியதாக இருக்கிறதா? இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நீங்க தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரச்சனைகளை அல்லது ஒரு ஒற்றுமையான சமுதாயத்தை, இந்திய சமுதாயத்தை, இந்திய சமுதாயத்தை உருவாக்குவதில் நீங்க வந்து என்னென்ன விடுபடல்கள் இருக்கு, இதுவரைக்கும் என்ன குறைகள் இருந்திருக்கு, எப்படி அதை நம்ம பூர்த்தி செய்யப்போறோம், அதற்கான திட்டங்கள் என்ன, அதற்கான நிதி ஒதுக்கீடோ அல்ல கலாச்சார செய்திகளோ என்ன, இப்படி கவனம் செலுத்துறதுதான் அம்பேத்கர் அவர்களுக்கு பெருமை சேர்த்ததாக இருக்கும், அல்லது ஜெகஜீவன் ராம் அவர்களுக்கு பெருமை சேர்த்ததாக, அல்லது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடுகின்ற எந்த தலைவருக்குமே பெருமை சேர்த்ததாக இருக்கும். இதுதான் என்னுடைய கருத்து.
பொதுவாக கேட்கப்படுற கேள்வி எப்படின்னா, எப்படி வந்து இப்ப இந்துத்துவாங்கிற சித்தாந்தம் தலித்துகளுக்கு எதிரான சித்தாந்தமாக வந்து கற்பிக்கப்படலாம் அல்லது கொல்லப்படலாம்?
அதாவது இந்துல வந்து முக்கியமா பாத்தீங்கன்னா அதுல வர்ணாசிரம முறை, ஜாதிய முறை, அந்த பாகுபாடு, அதுக்கான ஒழுக்கம், இது கற்பிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அது உண்மைதான், நீங்களும் ஒத்துக்குவீங்க. மேல் கீழ் இந்த அடுக்குங்கிறது வந்து எந்த மதத்திலையும் இல்லாதது. ஒருவேளை சமுதாயத்துல இருந்தா கூட அதை போக்க வேண்டும் என்பதற்காக சகோதரனை நேசி, அடுத்த வீட்டுக்காரனை நேசி, இப்படி எல்லாம் சொல்லி ஒரு ஒற்றுமைய, ஒரு சுமூகமான உறவை, அமைதிய ஏற்படுத்துறதுக்கு முயல்கின்ற மார்க்கங்கள் எத்தனையோ இருக்கும்போது இந்து மதம் வந்து வெறுமனே ஆன்ம தேடல், கடவுளுடைய பாதங்களை பற்றிக்கொள்ளுதல், இது மட்டும் இல்லாமல் சமூக வாழ்க்கை நெறி எப்படி இருக்கணும்னு வரும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்த வரையறுக்குது. இதன் மூலம் ஆன்மீகம் சாத்தியமாங்கிற ஒரு கேள்வியே எழுது. இப்போ இறைவனால் படைக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அவங்க அவங்களுக்கு ஒழுக்கங்கள் இதுதான், இதுல இருந்து மீறக்கூடாது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சுதந்திரம், சகோதரத்துவம், சமத்துவம், இந்த கொள்கைகளுக்கு விரோதமா அது இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில்தான் அம்பேத்கர் அவர்கள் சாதியத்தை வலியுறுத்துகிற இந்து மதம் அதை வந்து இதுல இருந்து வெளியேறினாதான் நமக்கு விடுதலை அப்படிங்கறத அவரு போதிக்கிறாரு. காலப்போக்கில் இந்து மதமும் தன்னை சுத்திகரிப்பு செய்து கொண்டு சமூகத்துல ஒற்றுமை, உயர்ந்த லட்சியங்களை உருவாக்க வச்சு அந்த மதம் தன்னை வந்து சுத்திகரிச்சு கொள்ளுமானால் அது அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒரு அதை தூக்கி பிடிக்கிறவங்க எல்லாமே ஒரு ஃபண்டமெண்டலிஸ்டா, அடிப்படைவாதிகளாக அதை போற்றுகின்ற, அது சரிதான் வாதிக்கின்ற, ஆனா நாங்க வந்து சாதி வித்தியாசம் பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஒரு தத்துவம் என்ன சொல்லுதோ, அது எது சமூகத்தை வழி நடத்துதோ, அதையெல்லாம் பூரணமா ஏற்றுக்கிட்டு பிராக்டிக்கலா நாங்க இப்படி இருக்கோம்னு சொல்றது எந்த வகையிலும் அவங்க வந்து பொருத்தமாகவும் இல்லை, அது நடைமுறைக்கு உகந்ததாகவும் இல்லைங்கிறத நம்ம பார்த்துருக்கோம்.
இது தொடர்பாக ஒரு கேள்வி, இப்ப வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அல்லது வந்து தலித் மக்கள் இவர்களின் பிரச்சனைகளை முன்வைக்கின்ற அமைப்புகள், அல்லது இன்னும் குறிப்பா சொல்ல போனா இப்ப ரோஹித் விமுலா சார்ந்திருந்த அமைப்புகள் கூட அடித்தட்டு மக்களின் பிரச்சனையை அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களின் பிரச்சனையை வந்து முன்வைக்கிறதுக்கு பதிலாக தேச விரோத கொள்கைகளை போற்றுகின்றார்கள் அல்லது அதோடு உடன்படுகின்றார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து முன்வைக்கப்படுது. ஏன் அது மாதிரியான ஒரு தேச விரோத போக்கான ஒரு, அதாவது அடித்தட்டு மக்களை உயர்த்த வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்களை உயர்த்த வேண்டும்ங்கிறது தேச விரோதமான போக்காக நடக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா?
அதாவது இப்ப அம்பேத்கர் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் அப்படின்னு அவங்க அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஹைதராபாத்ல ஏற்படுத்தின ஒரு இயக்கம் வந்து அதனுடைய கொள்கைகள் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அந்த மாணவர்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதாகவும் ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்துறதுக்கும் அந்த யூனிவர்சிட்டியில தாங்களும் உரிமை உள்ளவர்கள் எல்லா வகையிலையும் அதனுடைய பலன்களை அனுபவிக்கக்கூடியதற்கான சாத்தியங்களை உருவாக்க வேண்டும் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஒவ்வொரு அமைப்புக்குமே ஒரு நீண்ட கால கொள்கை இருக்கு. ஆனா தற்காலத்துல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அதனுடைய பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பார்வை எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த சித்தாந்தத்தின் அவங்க ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில வருது. அப்படி இருக்கும்பொழுது இங்க அடிப்படைவாதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மாணவர் அமைப்பு இஸ்லாமியர்களை வந்து சட்டம் கட்டி வெறுக்கும் போது அவர்களுடைய நன்மைக்காக பாடுபடுவது என்பதும் இவர்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு சித்தாந்தத்தினுடைய அடிப்படை. அப்ப அவங்களுடைய வாசகம் வந்து தவறா இன்டர்பிரேட் பண்ணப்படுது. அதாவது நீங்க அந்த தூக்கில் போட்டா அதன் மூலம் நீங்க வந்து விடுதலையை கொண்டு வர முடியாது, இணக்கத்தை கொண்டு வர முடியாது, இணக்கத்துக்கான செயல்பாடுகளை நீங்க கையில் எடுக்கலன்னு சுட்டி காட்டுறதுக்கான ஒரு விஷயம் தானே தவிர அதை வந்து தேச விரோத செயல்னு வந்து சொல்றது வந்து அவங்க உங்களுடைய ஒரு மனப்பான்மை. ஒருவேளை அவங்க அப்படி ஒரு விஷயத்த அவங்க சொல்லி இருந்தாலும் அது தேச விரோதமா பார்க்கப்படாமல் அவர்களுடைய கருத்து என்ற அடிப்படையில தான் பார்க்கணும். அது எப்படி தேச விரோதமாகும்? அதனால தேச விரோதமே குறிக்கப்படுகின்ற ஒரு தற்செயலா இப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு கொலை நடக்குது, சாதிய படுகொலை நடக்குது, அதுல கருத்து தெரிவிக்கிற போது அதை வந்து ஆரம்ப கால நோக்கங்களோட நீங்க வந்து பார்க்காம அவங்க ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தின் அடிப்படையில தான் நீங்க பார்க்கணும் அந்த விஷயம்.